السلام علیکم ورحمۃ اللہ. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
கடந்த ஹுத்பாவில் நான் சஹாபா ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் அவர்களுடைய கண்ணியம், மேன்மைகள் மற்றும் அவர்களின் முன்னுதாரணங்களின் அடிப்படையிலான சில விஷயங்களை கூறியிருந்தேன். சில சஹாபாக்களின் வாழ்க்கை சம்பவங்களையும் கூறியிருந்தேன். இன்னும் சிலவற்றை நான் கூற விரும்பியிருந்தேன், ஆனால் நேரக்குறைவின் காரணமாக என்னால் எடுத்துரைக்க முடியாமல் போனது. பின்னர் மக்களிடமிருந்து வந்த கடிதங்களின் மூலமாக நான் எடுத்து வைத்திருந்த குறிப்புகளை குறைந்தபட்சம் கூறிவிட வேண்டும் என நான் உணர்ந்தேன். அதன் மூலம் சஹாபாக்களை பற்றியும் அவர்களின் தியாகங்களை பற்றியும் அறிந்து கொள்வதுடன் அவர்களின் முன்னுதாரணங்களை செயல்படுத்துவதின் பக்கம் நமக்கும் கவனம் ஏற்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். எனவே இன்று நான் அந்த அடிப்படையிலேயே விஷயங்களை பேசுவேன். ஹஜ்ரத் நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்துவமிக்க ஒரு சஹாபி ஹஜ்ரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் அவர்கள் ஆவார்கள். ஒரு சஹாபி என்ற அடிப்படையில் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு அந்தஸ்து இருந்தது. ஆனால் அன்னார் பல்வேறு சிறப்புகளை பெற்றிருந்தார்கள். அன்னாரின் அமீன் என்ற பண்பின் அடிப்படையில் ஹஜ்ரத் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருக்கு வழங்கிய நற்சான்றிதழை பற்றி ஒரு அறிவிப்பில் வருகின்றது. நஜரான் பகுதியை சார்ந்தவர்களிடம் வரி வசூல் செய்வதற்காக ஒருவரை அனுப்பும்படி கூறிய போது ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் நிச்சயமாக உங்களிடம் ஒரு முழுமையான நம்பிக்கைக்குரியவரை அனுப்புவேன். அவர் எப்படிப்பட்ட அமீன் என்றால், நம்பிக்கைக்குரியவர் என்றால், முழுமையான முறையில் நம்பிக்கைக்குரியவராக இருக்கின்றார். அப்போது ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சஹாபாக்கள் தலையை உயர்த்தி இங்கும் அங்கும் பார்க்க துவங்கினார்கள். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த சிறப்பிற்குரிய மனிதர் யார் என அவர்கள் காண விரும்பினார்கள். ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு உபைதா அவர்களே எழுந்திருங்கள் என்று கூறினார்கள். பின்னர் ஹஜ்ரத் அபு உபைதா அவர்களை அங்கு அனுப்பி வைக்க கட்டளையிட்டார்கள். அவர்களை பற்றி ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒரு வழிகாட்டுதலை பற்றி ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடமிருந்து இவ்வாறு அறிவிப்பு கிடைக்கின்றது. ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு உம்மத்திலும் நிச்சயமாக ஒரு அமீன், அதாவது ஒரு நம்பிக்கைக்குரியவர் இருப்பார். எனது சமுதாயமே, நமது அமீன் அதாவது நம்பிக்கைக்குரியவர் ஹஜ்ரத் அபு உபைதா பின் ஜர்ராஹ் அவர்கள் ஆவார்கள். இது எத்துணை பெரிய சிறப்பாகும்! அதில் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சிறப்பை அன்னாருக்கு வழங்கியுள்ளார்கள். அடுத்து உஹத் போரில் அன்னாரை பற்றி ஒரு சம்பவம் தெரிய வருகின்றது. அந்த சம்பவம் அன்னாருக்கு மகத்துவமிக்க ஒரு அந்தஸ்தை வழங்கிவிட்டது. உஹத் போரில் இஸ்லாத்தின் எதிரிகளின் தரப்பிலிருந்து மிக கடுமையாக கற்கள் வீசப்பட்டன. முதலில் முஸ்லிம்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். ஆனால் ஒரு இடத்தை விட்டு விட்டு விலகியதன் விளைவாக காஃபிர்கள் மீண்டும் முஸ்லிம்கள் மீது தாக்குதல் நடத்தினார்கள். அப்போது மிக அதிகமான கற்களை காஃபிர்கள் வீசினார்கள். அதர் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கியும் கற்கள் வீசினார்கள். அதர் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக கடுமையான கற்கள் வந்து தாக்கின. அதாவது அன்னார் முகத்தில் அணிந்திருந்த கவசங்களின் சில துண்டுகள் உடைந்து அன்னாரின் கன்னங்களை குத்தியது. அதாவது அன்னார் முகத்தில் அணிந்திருந்த இரும்பு கவசங்களின் சில சிறு துண்டுகள் உடைந்து அன்னாரின் கன்னங்களை குத்தியது. அப்போது ஹஜ்ரத் அபு உபைதா அவர்கள் ஹஜ்ரத் நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கன்னங்களில் இருந்து அந்த இரும்பு துண்டுகளை வெளியேற்றினார்கள். ஹஜ்ரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முதலில் ஒரு இரும்பு துண்டை தனது பற்களால் அன்னார் கடித்தார்கள். மிக வேகமாக அதனை இழுத்தார்கள். உள்ளே அது புகுந்திருந்தது ஆழமாக. இவ்வாறு செய்ததன் விளைவாக அந்த இரும்பு துண்டு வெளியே வந்தது. எந்த அளவிற்கு அழுத்தம் கொடுக்க நேரிட்டதென்றால், அது வெளியேறியவுடன் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தால் ஹஜ்ரத் அபு உபைதா அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். அத்துடன் அன்னாருடைய முன்பல் ஒன்றும் உடைந்து போனது. மீண்டும் இரண்டாவது துண்டையும் இதே போன்று தனது பற்களால் கடித்தெழுத்தார்கள். அப்போது அன்னாருடைய இரண்டாவது பல்லும் உடைந்து போனது. பின்னர் அதே போன்று அன்னார் கீழே விழுந்தார்கள். மிக ஆழமாக புதைந்திருந்த அந்த இரும்பு துண்டு அதற்கு நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய கன்னங்களில் குத்தியிருந்தது. ஆக இதுதான் காதல் மற்றும் அர்ப்பணிப்பின் சம்பவங்களாகும். இது உலகம் இருக்கும் வரை அதற்கு நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாவாகிய ஹஜ்ரத் அபு உபைதா அவர்களின் நினைவை உயிருடன் வைத்திருக்கும். அன்றைய காலத்தில் மக்கள் கூறி வந்தார்கள், அறிவிப்பில் வருகின்றது, அதாவது முன்னால் உள்ள இரு பற்கள் உடைய பெற்ற மனிதர்களில் ஹஜ்ரத் அபு உபைதா அவர்களை போன்ற அழகிய மனிதனை வேறு எவரையும் நாங்கள் கண்டதில்லை. பொதுவாக பற்கள் உடைந்து போவதால் முகத்தோற்றத்தில் சற்று வித்தியாசம் ஏற்பட்டு விடுவதுண்டு. ஆனால் ஹஜ்ரத் அபு உபைதா அவர்களின் பற்கள் உடைந்த பின்னரும் கூட அன்னாரது அழகு அதிகமாகியது, எந்த குறைவும் ஏற்படவில்லை. அன்னாரின் பணிவு மற்றும் ஒத்துழைப்பு மற்றும் நுட்பமான ஞானத்துடன் பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பான ஒரு சம்பவம் இவ்வாறு வருகின்றது. ஒரு போரில் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அம்ர் பின் ஆஸ் அவர்களை படைத்தலைவராக ஆக்கி அனுப்பி வைத்தார்கள். அங்கு சென்ற பிறகு எதிரிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பது அன்னாருக்கு தெரிய வந்தது. ஆனால் அன்னாரின் படையில் பெரும்பாலும் புதியவர்களே இருந்தார்கள். பெரிய சகாபாக்கள் குறைவானவர்களாக இருந்தார்கள். அதனால் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஹஜ்ரத் அம்ர் பின் ஆஸ் அவர்கள் மேலும் உதவி வேண்டினார்கள். அப்போது ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபு உபைதா அவர்களின் தலைமையில் ஒரு படைப்பிரிவை அனுப்பி வைத்தார்கள். அப்போது ஹஜ்ரத் அபு உபைதா அவர்களுக்கு ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவுரையை செய்தார்கள், இரண்டு அமீர்மார்களும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்புடன் பணி செய்ய வேண்டும். ஆனால் அம்ர் பின் ஆஸ் அவர்கள் படையோ எனது உதவிக்காகவே வந்துள்ளது என்று நினைத்து புதிதாக வந்து சேர்ந்த படையை தமக்கு கீழே செயலாற்றக்கூடியதாக எண்ணினார்கள். மேலும் ஹசரத் அபு உபைதா அவர்களின் சிப்பாய்களுக்கு நேரடியாக கட்டளையிட தொடங்கினார்கள். ஹசரத் அபு உபைதா அவர்களின் தலைமையின் கீழ் பெரிய சகாபாக்கள் இருந்தார்கள். ஹசரத் அபு உபைதா அவர்களை ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமீராக ஆக்கி சுதந்திரமான முறையில் படையின் தலைவராக நியமித்திருந்தார்கள். மேலும் ஒருவர் மற்றவருடன் ஒத்துழைப்பு நல்கியவாறு செயல்பட வேண்டும் எனவும் கூறியிருந்தார்கள். ஹசரத் அமர் பின் ஆஸ் அவர்கள் தமது படையின் தலைவராக இருந்தார்கள். ஹசரத் அபு உபைதா அவர்கள் தமது படையின் தலைவராக இருந்தார்கள். ஆயினும் இருவரும் தங்களுக்கிடையில் ஒத்துழைப்புடன் பணி செய்யும்படி ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை வழங்கியிருந்தார்கள். ஆனால் அம்ரு பின் ஆஸ் அவர்களோ, நானே படையின் அமீராவேன், எனது வேண்டுகோளிற்கேற்பவே புதிதாக படை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என கூறினார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் ஹசரத் அபு உபைதா அவர்கள் எந்த தர்க்கத்திலும் ஈடுபடாமல், ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒரு சுதந்திரமான அமீராக அனுப்பியிருந்த போதிலும் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். எனவே நான் எப்போதும் உங்களுக்கு ஒத்துழைப்பையே வழங்குவேன். நீங்கள் எனது கூற்றை ஏற்றுக்கொண்டாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் நான் உங்கள் கூற்றையே ஏற்பேன் என்று கூறினார்கள். ஆக இதுதான் சூழ்நிலை சந்தர்ப்பத்திற்கேற்ப சரியான முடிவெடுத்து முஸ்லிம்களின் வலிமையை உறுதிப்படுத்துவதற்காக தனது அதிகாரத்தையும் விட்டுக் கொடுப்பதாகும். ஒருவருக்கொருவர் இடையிலான இந்த ஒத்துழைப்பு தான் இன்று முஸ்லிம்களின் வலிமையை ஒரு வல்லமை மிக்கதாக ஆக்க முடியும். இதுவே இன்றைய முஸ்லிம்களின் தேவையும் ஆகும். எவ்வாறு தங்களுக்கிடையில் ஒத்துழைப்புடன் பணியாற்ற வேண்டும் என்ற அறிவு இந்த முஸ்லிம் தலைவர்களுக்கு ஏற்பட்டுவிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அரசாங்கத்தை நீதியுடன் நடத்துவதற்கு, எதிரிகளை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கும் ஹசரத் அபு உபைதா அவர்களின் இந்த சம்பவத்தில் படிப்பினை இருக்கின்றது. ரோமானிய பேரரசர் நாடு முழுவதிலிருந்தும் ஒரு மாபெரும் படையை ஒன்று திரட்டி முஸ்லிம்களுக்கு எதிராக அனுப்பி வைத்தார். அப்போது முஸ்லிம்களின் படையின் தலைவராக ஹசரத் அபு உபைதா அவர்கள் இருந்தார்கள். முதலில் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்திருந்தது. அவர்கள் இடங்களை கைப்பற்றியிருந்தார்கள். ஆனால் பின்னர் பெரும் படை ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. கிறிஸ்துவர்களின் பெரும்பாலான நகரங்கள் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தன. ஹசரத் அபு உபைதா அவர்கள் படை தளபதிகளுடன் ஆலோசனை செய்த பிறகு ஒரு நுட்பமான செயல் திட்டத்தை அமல்படுத்தினார்கள். அதாவது, தற்காலிகமாக சில நகரங்களை விட்டு நாம் வெளியேறிவிட வேண்டும், முஸ்லிம்கள் வெற்றி கொண்டிருந்த பகுதியை விட்டு நாம் வெளியேறிவிட வேண்டும் என அன்னார் முடிவெடுத்தார்கள். வெற்றிக்கு பிறகு முஸ்லிம் அல்லாத அங்குள்ள குடிமக்களிடமிருந்து வரி வசூல் செய்திருந்தார்கள். தற்போது எங்களால் உங்களை பாதுகாக்க முடியாது, உங்களுக்குரிய உரிமைகளை எங்களால் வழங்க முடியாது, எனவே ஜிஸியாவாக நாங்கள் உங்களிடமிருந்து வசூல் செய்த வரிப்பணத்தை உங்களிடம் திரும்ப ஒப்படைக்கின்றோம் என்று கூறினார்கள். அந்த அடிப்படையில் வெற்றி கொள்ளப்பட்ட பகுதியின் குடிமக்களிடமிருந்து வசூல் செய்யப்பட்ட லட்சக்கணக்கான தொகை திருப்பி அவரிடமே ஒப்படைக்கப்பட்டது. இந்த நீதி மற்றும் அமானிதத்தை திருப்பி ஒப்படைத்தலின் சம்பவம் முஸ்லீம் அல்லாதவர்களிடம் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியதென்றால், உள்ளூர் கிறிஸ்துவ குடிமக்கள் முஸ்லீம்களை வழி அனுப்பி வைக்கும் போது அழுது கொண்டிருந்தார்கள். இறைவன் உங்களை மீண்டும் அழைத்து வருவானாக என்று உள்ளத்தால் துவா செய்து கொண்டிருந்தார்கள். இவர்களே அதில் நபி அல்லாஹம் சல்லல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களின் நட்பில் இருந்து நீதி மற்றும் நேர்மையின் எப்படிப்பட்ட உயர் தரத்தை நிலைநாட்டினார்கள் என்றால், அதனை இதற்கு முன்பும் எவரும் கற்பனை செய்திருக்க முடியாது, இனியும் செய்ய முடியாது. இன்று உலக அமைதிக்கான உத்தரவாதம் என்பது இவ்வாறு நீதி மற்றும் நேர்மையின் அடிப்படையில் செயல்பட்டு அமானிதத்திற்குரிய உரிமையை வழங்குவதன் மூலமாகவே உலகத்திற்கு கிடைக்க முடியும். எங்களின் விருப்பத்திற்கேற்ப நீங்கள் செயல்பட வேண்டும், இல்லையென்றால் நாங்கள் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம் என வல்லரசுகள் சிறிய நாடுகளை மிரட்டுவதால் உலக அமைதிக்கான எந்த உத்தரவாதமும் கிடைக்க முடியாது. இதுவே இன்றைய பெரும்பாலான முஸ்லிம் நாடுகளில் நடக்கவும் செய்கின்றது. பொதுமக்களிடமிருந்து வரி வசூல் செய்துவிட்டு அதனை அவர்களுக்காக செலவிடுவதற்கு பகரமாக தமது கருவூலத்தையே பெரும்பாலான தலைவர்கள் நிரப்பிக் கொள்கின்றார்கள். ஆனால் அதில் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சஹாபாக்கள் மீதும் அன்பு கொண்டிருப்பதாக முழக்கங்கள் மட்டும் இடுகின்றார்கள். அடுத்து ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹஜ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தை ஆவார்கள். அன்னார் வள்ளல் தன்மையிலும் உறவினர்களுடன் நல்ல முறையில் நடப்பதிலும் மிக பிரபலமானவர்களாக இருந்தார்கள். ஹஜ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குறைஷிகளில் ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாரையும் விட வள்ளல் தன்மை கொண்டவர்களாக இருந்தார்கள் மற்றும் உறவுகளுடன் நல்ல முறையில் நடப்பவராக இருந்தார்கள். இதனை செவியிற்று ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது 70 அடிமைகளை விடுதலை செய்தார்கள். இதுவே மக்களின் வள்ளல் தன்மைக்கான உயர்தரமாகும். அடுத்து ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். அன்னார் ஹஜ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெரிய தந்தையாரின் மகன் வழி சகோதரர் ஆவார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடன்பிறந்த சகோதரரும் ஆவார்கள். அன்னாரும் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஒப்புக்கொள்வதற்கான பாக்கியத்தை பெற்றார். மேலும் மக்காவின் நிலைமையின் காரணமாக அபிசீனியாவிற்கு ஹிஜ்ர செய்து சென்றார்கள். மக்காவாசிகளுக்கு இது பற்றி தெரிய வந்தபோது அவர்கள் தமது இரு தலைவர்களுக்கு பல்வேறு அன்பளிப்புகளை கொடுத்து வழி அனுப்பி வைத்தார்கள். அபிசீனியாவின் தலைவர்களுக்கு பரிசு பொருட்களையும் கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். புரியும் தன்மையற்ற எங்களது சில இளைஞர்கள் தமது மார்க்கத்தை விட்டு இங்கு வந்துவிட்டார்கள், அதாவது உங்கள் நாட்டிற்கு வந்துள்ளார்கள். அவர்கள் உங்களது மார்க்கத்தையும் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. முற்றிலும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மார்க்கம் புது மார்க்கமாகும் என்ற செய்தியை தமது தலைவர்களின் மூலம் அனுப்பி வைத்தார்கள். மேலும் ஏராளமான பரிசு பொருட்களுடன் அபிசீனியாவிற்கு அந்த தலைவர்கள் சென்றார்கள். அங்கு சென்று அங்குள்ள தலைவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து அரசரை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று வேண்டினார்கள். அரசரையும் சந்தித்தார்கள். அரசருக்கும் பரிசுகளை வழங்கினார்கள். அவர்களின் விஷயங்களை கேட்ட பிறகு அபிசீனியாவின் மன்னர் முஸ்லீம்களை தமது அரசவைக்கு வரவழைத்தார். முஸ்லீம்கள் நம்முடன் எவ்வாறு நடந்து கொள்ளப்படுமோ என்ற அச்சத்துடன் அங்கு சென்றார்கள். நீங்கள் உங்களின் மார்க்கத்தை கைவிட்டதற்கான காரணம் என்ன என்று நஜ்ஜாசி அரசர் கேட்டார். முந்தைய எந்த மார்க்கத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எங்களது மார்க்கத்தையும் அதாவது கிறிஸ்துவத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று கேட்டார். அப்போது ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களின் பிரதிநிதியாக செயல்பட்டார்கள். கூறினார்கள், அரசரே, நாங்கள் அறிவீனமான சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தோம். சிலைகளை வணங்கி வந்தோம். இறந்தவற்றை உண்டு வந்தோம். தீய நடத்தையும் உறவினர்களுடன் தவறாக நடந்து கொள்வதும் எங்களின் வாடிக்கையாக இருந்தது. எங்களில் வலிமை மிக்கவர் பலகீனமானவரை நசுக்கி வந்தார். இந்த நிலைகளில் அல்லாஹ் எங்களில் ஒரு தூதரை அனுப்பினான். அவரின் கண்ணியத்தையும் உண்மையையும் அமானியத்தை பேணுதலையும் தூய்மையையும் குடும்ப மேன்மையையும் நாங்கள் நன்றாக அறிந்திருந்தோம். அவர் எங்களுக்கு இறைவனின் ஏகத்துவத்தின் பக்கமும் அவனை வணங்குவதின் பக்கமும் எங்களை அழைத்தார். மேலும் இறைவனுக்கு எதனையும் இணையாக்க கூடாது என்றும் சிலைகளை வணங்கக்கூடாது என்றும் எங்களுக்கு அவர் போதித்தார். உண்மை, உறவுகளை பேணுதல், அண்டை அயலாருடன் நல்ல முறையில் நடத்தல் போன்றவற்றை அவர் எங்களுக்கு போதித்தார். வீண் சண்டை சச்சரவுகளிலிருந்தும் இரத்தம் சிந்துவதிலிருந்தும் எங்களை தடுத்து நிறுத்தினார். வெட்கக்கேடான விஷயங்களிலிருந்து விலகி இருக்கும்படி எங்களுக்கு அறிவுரை செய்தார். பொய் பேசுவதிலிருந்தும் அநாதைகளின் செல்வங்களை விழுங்குவதிலிருந்தும் தூயவர்களின் மீது பழி சுமத்துவதிலிருந்தும் எங்களை தடுத்து நிறுத்தினார். மேலும் ஏக இறைவனை வணங்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். நாங்களும் அதனை ஏற்றுக்கொண்டோம். மேலும் அவரது போதனையின்படி நாங்கள் செயல்படுகின்றோம் என்று ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அரசரிடம் கூறினார்கள். மேலும் கூறினார்கள், இதன் காரணமாக எங்கள் சமுதாயம் எங்களுக்கு எதிரியாகி விட்டது. எங்களுக்கு துன்பம் அளித்து வருகின்றது. அநீதிகளை இழைத்துக் கொண்டே சென்றது. அநீதிகள் உச்சத்தை அடைந்தவுடன் நாங்கள் எங்கள் நாட்டை விட்டு வெளியேறி உங்களின் அடைக்கலத்தில் வந்திருக்கின்றோம். ஏனென்றால் உங்களின் நீதி மற்றும் நேர்மையின் புகழை நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கின்றோம். அரசரே, இந்த நாட்டில் எங்கள் மீது எந்த அநீதியும் இழைக்கப்படாது என்று நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் என்றும் கூறினார்கள். இதை செவியேற்ற அரசர் மிகவும் தாக்கத்திற்குள்ளானார். பின்னர் உங்களது தூதரின் மீது இறங்கி அந்த இறை வேதத்தின் சில வசனங்களை எனக்கும் ஓதி காட்டுங்கள் என்று கூறினார். அப்போது சூரா மரியமின் வசனங்களை நஜ்ஜாசி அரசர் அழும் அளவிற்கு மிக அழகிய குரலில் அன்னார் ஓதி காட்டினார்கள். அதை கேட்ட நஜ்ஜாசியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. இறைவன் மீது ஆணையாக, இந்த வேதமும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமர்களின் வேதமும் ஒரே ஊற்றிலிருந்து வெளிப்பட்டது போல தோன்றுகின்றது என்று அவர் கூறினார். பின்னர் அவர் மக்கத்து தூதுவர்களிடம் கூறினார், நான் இந்த மக்களை உங்களுடன் ஒருபோதும் அனுப்பி வைக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார். இனி இவர்கள் இங்குதான் இருப்பார்கள். இந்த மக்கத்து தூதுவர்கள் அரசரிடம் மேலும் கூறினார்கள், இவர்கள் ஹஜ்ரத் ஈசாவை கிறிஸ்தவர்களின் கொள்கைகளுக்கு ஏற்ப ஏற்றுக்கொள்வதில்லை, அவரின் அந்தஸ்தை இவர்கள் குறைத்து மதிப்பிடுகின்றார்கள் என்றும் கூறினர். அப்போது அரசர் மீண்டும் முஸ்லிம்களை அழைத்தார். ஹஜ்ரத் ஈசாவை பற்றிய கொள்கைகள் என்ன என்பதை கேட்டறிந்தார். அப்போது ஹஜ்ரத் ஜாஃபர் அலியுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹின் அடியாரும் அவனது தூதரும் ஆவார். அவரை அல்லாஹ் கன்னி பெண்ணான ஹஜ்ரத் மரியம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மகனாக வழங்கினான். அந்த அரசர் அப்போது நிலத்திலிருந்து ஒரு குச்சியை எடுத்தார். ஹஜ்ரத் ஈசாவின் அந்தஸ்து என்பது இவர்கள் எடுத்துரைத்த கூற்றிலிருந்து இந்த குச்சியை விட கூடுதல் கிடையாது. முஸ்லிம்களிடம் இங்கு உங்களுக்கு முழுமையான சுதந்திரம் உள்ளது என்றும் கூறிவிட்டார். அன்னாரின் ஹிக்மத் மற்றும் அகப்பார்வை மற்றும் ஞானம் போன்றவை முஸ்லிம்கள் அந்த நாட்டில் தங்குவதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுத்தது. ஒரு சஹாபி மஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். அன்னாரின் தாய் பெரும் செல்வ சீமாட்டியாக இருந்தார். பெரும் செல்வ செழிப்பில் அன்னார் வளர்ந்து ஆளானார்கள். மிகவும் உயர்தரமான ஆடையை அந்த சஹாபி அணிந்து வந்தார்கள். மிக அழகிய இளைஞராக அன்னார் இருந்தார்கள். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் மஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நான் செல்வ செழிப்பிலும் கண்டுள்ளேன். முஸ்லிமான பிறகு அன்னாரின் நிலைமையையும் நான் கண்டிருக்கின்றேன். அன்னார் இறைவழியில் பெரும் பெரும் துக்கங்களை சகித்துக் கொண்டார்கள். சாத் பின் காப் அவர்கள் கூறினார்கள், செல்வ செழிப்பில் வளர்ந்த ஆளாகிய அதே இளைஞனின் தோல் கடினத்தின் காரணமாக, கொடுமையின் காரணமாக பாம்பின் தோல் உரிவது போன்று உரிந்தது. ஒரு நாள் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் மஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்நிலையில் கண்டார்கள். அதாவது ஒரு சபையில் ஹஜ்ரத் மஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தோளினால் ஆன ஆடையை அணிந்து வந்தார்கள். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். துணியிலான ஆடை அன்னாரிடம் இல்லாமல் இருந்தது. அதை கண்டதும் சஹாபாக்கள் வெட்கத்தால் தமது பார்வையை தாழ்த்தி கொண்டார்கள். ஏனென்றால் அன்னாரின் முந்தைய செல்வ செழிப்பின் நிலையை அவர்கள் பார்த்திருந்தார்கள். ஆயினும் அன்னாருக்கு உதவி செய்ய இயலாதவர்களாக இருந்தார்கள். சபையில் வந்து ஹஜ்ரத் மஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் கூறியதும் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிக அன்புடன் அன்னாருக்கு பதிலளித்தார்கள். இந்த செல்வந்தரின் முந்தைய நிலைமை மற்றும் தற்போதைய நிலைமையை பார்த்தவுடன் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களில் கண்ணீர் வந்தது. பின்னர் அன்னாருக்கு ஆறுதல் அளித்தவாறு, அல்ஹம்துலில்லா, உலகவாதிகளுக்கு உலகம் கிடைக்கட்டுமாக, நான் மஸ்அப் அவர்களை மக்கத்து நகரத்திலும் பார்த்திருக்கின்றேன். அப்போது அன்னாரை விட செல்வந்தர் வேறு எவரையும் நான் கண்டதில்லை. இவர் தமது தாய் தந்தையரின் மிக அன்புமிக்க பிள்ளையராவார். அவருக்கு உண்பதற்கும் குடிப்பதற்கும் தேவையான அனைத்து அறுக்குடைகளும் இருந்தன. ஆயினும் இறை தூதரின் மீதான அன்பானது அவரை எந்த நிலையில் கொண்டு வந்து சேர்த்து விட்டதென்றால், அவர் அல்லாஹுவின் திருப்திக்காக அனைத்தையும் விட்டு விடுவதற்கு தயாராகிவிட்டார். பின்னர் இறைவன் அவரது முகத்திற்கு ஒளியையும் வழங்கிவிட்டான் என்று ஹஜ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஹஜ்ரத் மஸ்அப் அவர்களுக்கு தப்லீக் செய்வதற்கும் மிக அதிகமான ஆர்வம் இருந்து வந்தது. மிக அன்புடன் தப்லீக் செய்து வந்தார்கள். எனது விஷயங்கள் பிடித்திருந்தால் கேளுங்கள், பிடிக்கவில்லை என்றால் கேட்காதீர்கள் என்று கூறுவார்கள். இவ்வாறு மதீனாவின் அறியாத நபர்களுக்கும் கூட உண்மையின் தூது செய்தியை அன்னார் கொண்டு சேர்த்தார்கள். ஏராளமான மக்கள் அன்னாரின் தப்லீக்கின் மூலமாக முஸ்லிமும் ஆகியிருக்கின்றார்கள். அடுத்து ஹஜ்ரத் சாத் பின் ரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். இவர் ஒரு அன்சாரி சஹாபி ஆவார். ஹிஜ்ரத்திற்கு பிறகு சகோதரத்துவ உறவு முறையை ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். இவருக்கு ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களை சகோதரராக ஆக்கினார்கள். ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களை தனது வீட்டிற்கு அன்னார் அழைத்து சென்றார்கள். நல்ல விருந்து உபசரிப்பு செய்தார்கள். இந்த சகோதர உறவை நான் மேலும் அதிகரிக்க செய்வதற்கு விரும்புகின்றேன். எனது உள்ளம் விரும்புவது என்னவென்றால், நான் எனது சொத்தில் பாதியை உங்களுக்கு எழுதி கொடுத்து விட வேண்டும் என விரும்புகின்றேன். எனக்கு இரண்டு மனைவிமார்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் அவர்களில் யாரை விரும்புகின்றீர்களோ அவருக்கு நான் தலாக் கொடுத்து விடுகின்றேன், நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் கூறினார்கள், இது அன்னாரின் ஈமானுக்கான அடையாளமாகும். அன்னார் கூறினார்கள், உங்களது சொத்தும் செல்வமும் உங்களது மனைவிமார்களும் உங்களுக்கு அருளுக்குரியதாக இருக்கட்டுமாக, அல்லாஹ் அதில் பரக்கத் வழங்குவானாக. நான் ஒரு வியாபாரியாவேன், நான் எனது வாழ்க்கையை நடத்தி கொள்வேன். எனக்கு நீங்கள் கடை வீதிக்கான வழியை மட்டும் காட்டுங்கள், உங்களது உணர்வுகளுக்கு நான் மிகவும் நன்றி கூறிக் கொள்கின்றேன் என்று கூறினார்கள். பின்னர் வியாபாரம் செய்தார்கள். ஒரு காலத்தில் அவர்களுக்கு வருமானம் வந்தது. செல்வமிகு வியாபாரிகளில் ஒருவராக அன்னார் இருந்தார்கள். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அளவில் பணம் சம்பாதித்தார்கள். ஹஜ்ரத் சாத் பின் ரபி அவர்கள் உஹத் போரிலும் பங்கு பெற்றிருந்தார்கள். அதில் ஷஹீதுமாயிருந்தார்கள். அன்னாரை பற்றிய சம்பவம் இவ்வாறு வருகின்றது. ஹஜ்ரத் அபி பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் பின் ரபி அவர்களை கண்டறியும்படியும் கூறினார்கள். அவர் போர்க்களத்தில் எதிரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டதை நான் கண்டேன் எனவும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பாளர் கூறுகின்றார், நான் ஹஜ்ரத் சாத் அவர்களை அழைத்தவாறு சென்றேன். சாத் அவர்களை அடைந்ததும் உடல் முழுவதும் காயங்கள் இருப்பதை நான் கண்டேன். மேலும் ஒரு இடத்தில் விழுந்து கிடப்பதையும் நான் கண்டேன். மேலும் என்னை ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களிடம் அனுப்பி வைத்தார்கள் என்றும் நான் அவரிடம் கூறினேன். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு சலாம் கூறினார்கள், உங்களை பற்றி விசாரித்தார்கள் என்றும் நான் அவரிடம் கூறினேன். அப்போது ஹஜ்ரத் சாத் பின் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இவ்வாறு பதிலளித்தார்கள், ஹஜ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எனது சலாத்தையும் கூறவும், மேலும் எனக்கு ஈட்டிகளாலும் அம்புகளாலும் கடுமையான தாக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. வெளிப்படையில் தப்பிப்பது என்பது சாத்தியமற்றதாகவே தோன்றுகின்றது. மேலும் நீங்கள் ஹஜ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எனது இந்த தூது செய்தியை கொண்டு சேர்க்கவும். அல்லாஹின் தூதரவர்களே, இதற்கு முன் எத்தனை நபிமார்கள் உலகிற்கு வந்தார்களோ அவர்களுக்கு தத்தமது சமுதாயத்தின் மூலமாக எந்த அளவிற்கு அவர்களின் கண்களுக்கு குளிர்ச்சி கிடைத்ததோ அதைவிட அதிகமாக அல்லாஹ் எங்கள் மூலமாக உங்கள் கண்களுக்கு குளிர்ச்சியை அளிப்பானாக. பின்னர் எனது சமுதாயத்திடம் எனது சலாத்தையும் அட்ட வைத்து இவ்வாறு கூறவும் என்று அன்னார் கூறினார்கள். நார் கூறினார்கள், எதுவரை இறை தூதர் உங்களிடம் இருப்பாரோ அதுவரை அந்த அமானிதத்தை நீங்கள் பாதுகாப்பது உங்கள் மீதும் கடமையாகும். நினைவிற்கொள்ளுங்கள், உங்களில் ஒரு நபர் உயிருடன் இருக்கும் நிலையிலும் நீங்கள் அந்த அமானிதத்தை பாதுகாப்பதில் குறை வைத்தால் பின்னர் கியாமத் நாளன்று இறைவன் முன்னிலையில் உங்களின் எந்த காரணமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த தூது செய்தியை கூறி அன்னார் இந்த உலகை விட்டு பிரிந்து சென்றார்கள். ஹஜ்ரத் உசைத் பின் அசீர் அவர்கள், இவரும் ஒரு அன்சாரி சஹாபி ஆவார். அவர்களுக்கு ஹஜ்ரத் மஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக இஸ்லாத்தை ஒப்புக்கொள்வதற்கான பாக்கியம் கிடைத்தது. இவர்களின் ஆன்மீக நிலைகளை பற்றி இவ்வாறு அறிவிப்பில் வருகிறது. அன்னார் கூறினார்கள், எனது மூன்று நிலைகள் உள்ளன. இவற்றில் ஏதாவது ஒரு நிலை என்னிடம் எஞ்சி நிலைத்திருந்தாலும் கூட நான் என்னை சொர்க்கவாசிகளில் ஒருவனாக கருதுவேன். முதலாவது விஷயம் என்னவென்றால், நான் திருக்குறானை ஓதும்போது அல்லது வேறு எவராவது ஓதும்போது அதை கேட்கின்ற நிலையில் என்னிடம் அச்சத்தின் நிலை எப்பொழுதும் மேலோங்கி நிற்கின்றது. திருக்குறானுக்கு செய்யும் எடுப்பதால் ஏற்படுகின்ற இந்த நிலை எனது நிரந்தர நிலையாக ஆகிவிட்டால் நான் என்னை சொர்க்கவாசிகளில் ஒருவனாக கருதுவேன். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், ஹஜ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா வழங்குகின்ற போது நான் மிகவும் கவனத்துடனும் ஆர்வத்துடனும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவுரைகளை செய்யும் எடுக்கின்றேன். அப்போது எனக்கு ஏற்படுகின்ற நிலை என்னவென்றால், எனது நிலை நிரந்தர நிலையாக இப்படி ஆகிவிட்டால் நான் சொர்க்கவாசிகளில் ஒருவனாக ஆகிவிடுவேனே என்று எண்ணினேன். மூன்றாவது விஷயம் என்னவென்றால், நான் ஒருவரின் ஜனாசாவில் கலந்து கொள்ளும் போது அந்த ஜனாசா எனது ஜனாசாவாகும் என்ற உணர்வு எனக்கு ஏற்படும். இந்த நிலை எனக்கு அச்சத்தை ஏற்படுத்தும். இந்த அச்சத்தின் நிலை எனது நிரந்தர நிலையாக ஆகிவிட்டால் சொர்க்கவாசிகளில் ஒருவனாக நான் என்னை கருதுவேன். எவ்வாறு இருப்பினும் இது அன்னாரின் சிறப்பான இற எச்சத்திற்கான அடையாளமாகும். இந்த நிலைதான் மனிதனுக்கு அல்லாஹின் மீதான அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. மேலும் அதன் விளைவாக மனிதன் நன்மைகளை மேற்கொள்ள முயற்சி செய்கின்றான். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் அல்லாஹை நினைவு கொள்கின்றார். பல்வேறு சந்தர்ப்பங்களில் அன்னாருக்கு ஏற்பட்ட இந்த நிலையே நிச்சயமாக அன்னார் சொர்க்கவாசியாக இருந்தார்கள் என்பதையும் அன்னார் இறை திருப்தியை பெறக்கூடியவராக இருந்தார்கள் என்பதையும் வெளிப்படுத்தி காட்டுகின்றது. அன்னாரின் ஒரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் இறை வணக்கம் மற்றும் தொழுகையின் மீதான நேசமாகும். அன்னார் தனது முஹல்லாவின் இமாமாக இருந்தார்கள். நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் தொழுகைக்காக பள்ளிக்கு வருகை தந்து விடுவார்கள். சில முறை நின்று தொழுவது அன்னாருக்கு கடினமானதாக இருந்தாலும் கூட பள்ளிவாசலுக்கு வருகை தந்து அமர்ந்து பள்ளிவாயிலேயே தொழுகையை நிறைவேற்றுவார்கள். இதன் மூலம் ஜமாத்தாக தொழுவதற்குரிய நற்குலியை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் அவ்வாறு செய்தார்கள். இதுவே இந்த மக்களின் நிலையாக இருந்தது. இதுவே தொழுகையாளிகளின் முன்னுதாரணமும் ஆகும். அன்னாருடைய ஆலோசனைகளும் சிறப்பிற்குரியதாக இருந்தன. மிக உயர்தரமான ஆலோசனைகளை அன்னார் வழங்கி வந்தார்கள். ஹசரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் உசைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆலோசனையை பெற்ற பிறகு இனி கருத்து வேறுபாடு ஆகுமானதல்ல என்று கூறிவிடுவார்கள். அதே போன்று ஹசரத் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாபத் காலகட்டத்தையும் இவர்கள் கண்டிருந்தார்கள். ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கிலாபத் காலகட்டத்திலேயே இவர்கள் மரணமடைந்தார்கள். கிலாபத்திற்கு அசாதாரண முறையில் கட்டுப்படுவதற்கான செயல் முன்மாதிரியையும் அன்னார் வெளிப்படுத்தினார்கள். அன்னார் ஹவுஸ் கோத்திரத்தின் தலைவராக இருந்தார்கள். தமது கோத்திரத்திடம் மதீனாவில் வேறு எந்த ஒரு சமுதாயம் கருத்து வேறுபாடு கொண்டாலும் சரி, கொள்ளாவிட்டாலும் சரி, நாம் எந்த நிலையிலும் கருத்து வேறுபாடு கொள்ளக்கூடாது. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் பைய செய்ய வேண்டும் என்றும் அன்னார் கூறினார்கள். அடுத்து மற்றொரு ஹஸ்ரத் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் பைய செய்ய வேண்டும் என்று அன்னார் கூறினார்கள். அடுத்து மற்றொரு அன்சாரி சஹாபி அபிபின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார்கள். அன்னாரும் செயல் முன்மாதிரியை கொண்ட அறிஞர் ஆவார்கள். மிக பேணுதலுடன் ஐவேளை தொழுகைகளை ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் அன்னார் நிறைவேற்றி வந்தார்கள். தொழுகைகளை பேணுவது தொடர்பான ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலை அன்னார் அறிவிக்கின்றார்கள். ஃபஜர் தொழுகைக்கு பிறகு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு வராத சில நபர்களை குறித்து அவர்கள் ஏன் தொழுகைக்கு வரவில்லை என்று வினவினார்கள். பின்னர் அன்னார் கூறினார்கள், இரண்டு தொழுகைகள் எப்படிப்பட்டதென்றால் அது பலவீனமான நம்பிக்கை கொண்ட மக்கள் மற்றும் நயவஞ்சகர்களுக்கு மிகவும் சுமையானதாக இருக்கும். இவர்களுக்கு இந்த தொழுகைக்கு எத்துணை நற்குலி இருக்கின்றது என்பது தெரிய வந்தால் நிச்சயமாக அவர்கள் தமது முழங்கால்களில் தவழ்ந்து வர நேரிட்டாலும் சரியே தொழுகைக்காக தவழ்ந்து வருவார்கள். ஃபஜர் மற்றும் இஷா என்ற இரண்டு தொழுகைகள் தொடர்பாக அன்னார் கவனமூட்டியுள்ளார்கள். சில பிரச்சனைகளுக்கு அன்னார் வழங்கிய தீர்வு தொடர்பாகவும் அறிவிப்புகள் வருகின்றன. ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. ஒரு முறை ஒரு நபர் ஹசரத் அபிபின் காப் அவரிடம் கேள்வி கேட்டார். பயணத்தின் போது எனக்கு ஒரு சாட்டை கிடைத்துள்ளது, அதாவது ஒட்டகங்களையும் குதிரைகளையும் மேய்ப்பதற்கு தேவைப்படும் சாட்டை கிடைத்துள்ளது, அதனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஹசரத் அபிபின் காப் அவர்கள் பதிலளித்தார்கள், இது வெறும் சாட்டை தான். எனக்கு ஒருமுறை 100 தினார்கள் வழிபாதையில் கிடைத்தன. நான் அதனை எடுத்துக்கொண்டு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்றேன். கேட்டேன், தொலைக்கப்பட்ட பொருள் ஒன்று எனக்கு கிடைத்துள்ளது, இதனை நான் என்ன செய்வது என்று கேட்டேன். அதற்கு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் ஒரு வருடம் வரை அதை பற்றிய அறிவிப்பை செய்து வாருங்கள் என்று கூறினார்கள். இவ்வாறு எனக்கு ஒரு பொருள் கிடைத்துள்ளது, இது எவருடையதோ அவர் வந்து என்னிடம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கும்படியும் சொன்னார்கள். ஒரு வருட அறிவிப்பிற்கு பிறகும் கூட எவரும் வராததனால் நான் அந்த 100 திருகங்களை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்றேன். ஹஸ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னும் ஒரு வருடம் அறிவிப்பு செய்து காத்திருங்கள் என்றார்கள். அந்த அடிப்படையில் மீண்டும் ஒரு வருடம் அறிவிப்பு செய்த போது எவரும் வராததால் நான் மீண்டும் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று கேட்டேன். வருடம் கழிந்து விட்டது, எவருமே வரவில்லை என்று கூறினேன். ஹஸ்ரத் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு இன்னொரு வருடம் மீண்டும் அறிவிப்பு செய்து காத்திருங்கள் என்று கூறினார்கள். மூன்றாவது வருடமும் அறிவிப்பு செய்த பிறகு எவருமே வராததால் ஹஸ்ரத் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் நான்காவது முறையாக நான் கேட்டேன். அப்போது நிச்சயமாக இனி இந்த தினார்களை நீங்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார்கள். ஆக இது அவர்களின் இறை அச்சத்தின் தரமாகும். ஒருமுறை அன்னார் அதுல நபி அல்லாஹும் சல்லா அலி சொல்லம் அவரிடம் கூறினார்கள், அல்லாஹின் தூதரர்களே, நான் துவா செய்கின்ற போது அதிகமாக உங்கள் மீது சலவாத் ஓத வேண்டும் என எனது உள்ளம் விரும்புகின்றது. நான் துவாவில் நான்கில் ஒரு பகுதியை சலவாத் ஓதி வந்தால் அது சரியானது தானா என கேட்டார். அதற்கு நபி சல்லா அலிஸ்லா அவர்கள், உங்களது உள்ளம் எவ்வளவு விரும்புகின்றதோ அவ்வளவு சலவாத் ஓதுங்கள், நீங்கள் விரும்பினால் இதைவிட அதிகமாகவும் சலவாத் ஓதலாம் என்று கூறினார்கள். அப்போது அபிபின் காப் அவர்கள், நான் பாதி நேரத்தை சலவாத் ஓதி வந்தால் அது சரியானதா என்று கேட்டார். அதற்கு அதுல நபி சல்லா அலிஸ்லா அவர்கள், நீங்கள் விரும்புகின்ற அளவிற்கு ஓதுங்கள், இதைவிட அதிகமாக ஓதினாலும் நல்லதுதான் என்று கூறினார்கள். ஹஜரத் அபிபின் காப் அவர்கள் கூறினார்கள், நான் இரண்டில் ஒரு பங்கு அளவிற்கு சலவாத் ஓதுவதில் கழித்தால் சரியானதா என்று கேட்டார். ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவ்வளவு விரும்புவீர்களோ அவ்வளவு ஓதுங்கள், இதைவிடவும் அதிகமாக ஓதலாம், தவறில்லை என்று கூறினார்கள். அப்போது ஹஜரத் அபிபின் காப் அவர்கள் தனது உள்ளத்து ஆசையை வெளிப்படுத்தியவாறு கூறினார்கள், அல்லாஹுடைய தூதரவர்களே, நான் எனது துவாவிற்கான நேரத்தில் வெறும் சலவாத்து மட்டுமே ஓதுவதை விரும்புகின்றேன். அப்போது ஹஜரத் நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துவாக்களின் பெரும்பான்மையான நேரத்தை சலவாத் ஓதுவதில் கழித்து வந்தால் அல்லாஹ் உங்களின் துக்கங்கள் மற்றும் துயரங்களை அகற்றுவதற்கு போதுமானவனாக ஆகிவிடுவான், உமது பாவங்கள் மன்னிக்கப்படும், மேலும் இந்த விஷயம் இறைவனின் பார்வையில் உங்களின் உயர் அந்தஸ்திற்கு காரணமாக ஆகிவிடும் என்று கூறினார்கள். அன்னாருக்கு திருக்குரான் மீது மிக அதிக நேசம் இருந்தது. அதிகமாக திருக்குரான் ஓதி வந்தார்கள். அன்னாரின் நேர்மையும் அமானிதத்தை பேணுதலும் உச்சத்தை அடைந்திருந்தது. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரை ஒருமுறை ஜகாத் வசூல் செய்வதற்காக நியமித்தார்கள். மதீனாவிற்கு அருகில் இருந்த பனி அஸ்ரா மற்றும் பனி சாத் ஆகிய இரு கோத்திரங்களிலும் ஜகாத் வசூல் செய்ய அனுப்பி வைத்தார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், நான் அங்கு சென்று ஜகாத் வசூல் செய்தேன். திரும்பி வருகின்ற வழியில் மதீனாவிற்கு அருகில் ஒரு நல்ல நபரை சந்தித்தேன். அவரது அனைத்து ஒட்டகங்களுக்கும் ஒரு வருட பெண் ஒட்டகம் மட்டுமே ஜகாத் கணக்காக அமைந்தது. நான் அவரிடம் ஒரு வயது பெண் ஒட்டகத்தை ஜக்காத்தாக தாருங்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒரு வயது பெண் ஒட்டகத்தை வைத்து நீங்கள் என்ன செய்வீர்கள்? அதில் உங்களால் பயணிக்கவும் முடியாது, அதன் மீது சுமையை சுமத்தவும் முடியாது. நான் உங்களுக்கு ஜக்காத்தாக பெரிய வயதுடைய அழகிய துடிப்பான ஒட்டகத்தை தருகிறேன் என்று அவர் கூறினார். அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படும் என்றும் கூறினார். அதற்கு அபிபின் காப் அவர்கள் அன்னாரிடம் கூறினார்கள், பாருங்கள், நான் ஒரு அமீனாவேன், அமானிதங்களை வசூலிப்பதற்காக வந்துள்ளேன். என்னால் பெரிய வயதுடைய பெண் ஒட்டகத்தை உங்களிடமிருந்து ஜக்காத்தாக வசூல் செய்ய முடியாது. ஆனால் அந்த நபரோ தூய இயல்பை கொண்டவராக இருந்தார். அவர் பெரிய வயதை உடைய ஒட்டகத்தை பெற்று செல்லும்படி வற்புறுத்தி கொண்டே இருந்தார். அப்போது ஹசரத் அபி அவர்கள் கூறினார்கள், அப்படியென்றால் நீங்கள் நேரடியாக ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று கேளுங்கள், ஒட்டகத்தை அன்னாரிடம் ஒப்படைத்து விடுங்கள். அந்த அடிப்படையில் அந்த சஹாபியும் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று எல்லா விஷயத்தையும் கூறினார். இந்த பெரிய ஒட்டகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரின் தியாகத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்தவாறு கூறினார்கள், நீங்கள் உங்களின் உள்ளத்தின் விருப்பத்தால் ஒட்டகத்தை கொடுக்க விரும்புகின்றீர்கள் என்றால் கொடுக்கலாம், கொடுத்து விடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அதற்கான சிறந்த நற்கூலியை வழங்குவான் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அபி அவர்கள் ஞானம் படைத்த மனிதராக இருந்தார்கள். திருக்குரானை பற்றிய அறிவும் அன்னாருக்கு மிக அதிகமாக இருந்தது. அன்னாரின் சபைகளில் அறிவார்ந்த விஷயங்களே அதிகம் பேசப்பட்டது. மிக உயர்ந்த அந்தஸ்து அன்னாருக்கு இருந்தது. அந்த சகாபாக்களின் உயர்ந்த அந்தஸ்தின் அருட்கள் இன்றும் தொடர்கின்றன. இன்றும் நாம் அதிலிருந்து பலன் பெற்று வருகின்றோம். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள், இந்த அளவிற்கு சகாபாக்கள் உண்மையையும் நன்றியுணர்வையும் வெளிப்படுத்தும் வகையில் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அப்படி என்னதான் இருந்தது? சகாபாக்கள் சிலை வணக்கத்திலிருந்து முற்றிலும் முகம் திருப்பியதோடு மட்டுமல்லாமல் படைப்பினங்களை வணங்குவதிலிருந்தும் அன்னார் விலகியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் உலகத்தை தேடுவதே அந்த சகாபாக்களின் உள்ளங்களிலிருந்து விலகி போயிருந்தது. அவர்கள் இறைவனை பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அவர்கள் மிகவும் உத்வேகத்துடன் இறைவழியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்களில் ஒவ்வொருவரும் இப்ராஹிமாக திகழ்ந்தார். அவர்கள் முழுமையான களப்பற்ற தன்மையுடன் இறைவனின் கம்பீரம் வெளிப்படுவதற்கு எப்படிப்பட்ட பணிகளை செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு பிறகு அதற்கு நிகரான உதாரணமே இல்லை என்று கூறலாம். மிக மகிழ்ச்சியுடன் இறைவழியில் அறுக்கப்படுவதை சகாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் சொல்ல போனால் இதுவரை ஷஹாதத்தினும் பானத்தை அணுந்தாத சில சகாபாக்கள் தமது விசுவாசத்தில் ஏதோ குறை இருக்கின்றதோ என்று எண்ணத் தொடங்கினார்கள். இதை பற்றி இந்த வசனத்தில் இவ்வாறு வருகின்றது, வமின்கும் மன் கசா நஹ்பஹு வமின்கும் மன் யன்தஸிர். அதாவது சிலரோ ஷஹீதாகியிருந்தார்கள், உயிர் தியாகிகளாக ஆகியிருந்தார்கள். இன்னும் சிலரோ எப்போது நாம் ஷஹீதாவோம் என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாமர்கள் கூறினார்கள், இந்த சகாபாக்களுக்கு மற்றவர்களை போன்று ஆசைகள் இல்லாமல் இருந்தனவா? பிள்ளைகள் மீதான அன்பும் ஏனைய தொடர்புகளும் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தனவா என்று மக்கள் சிந்திக்க வேண்டும். ஆனால் இந்த ஈர்ப்பானது அவர்களை எப்படி அன்பில் தலைத்தவர்களாக ஆக்கிவிட்டது என்றால், அவர்கள் எல்லா விஷயங்களையும் விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்கினார்கள். அடுத்து ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாமர்கள் கூறியிருந்தார்கள், மக்காவில் அமர்ந்து கொண்டு இந்த குரைஷிய நம்பிக்கையாளர்கள் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். அந்த உதவியில் வேறு எந்த ஒரு சமுதாயத்தின் பங்கும் இல்லாமல் இருந்தது, ஓர் இருவரை தவிர. அது ஈமானிய ஆற்றல் மற்றும் இறை ஆற்றலின் உதவியுமே அதில் பங்கு வகித்தது. எந்த வாளும் உரையிலிருந்து வெளியில் எடுக்கப்படவில்லை, எந்த ஈட்டியும் கையில் ஏந்தப்படவில்லை. இன்னும் சொல்ல போனால் பௌதிகமான முறையில் சண்டையிடுவது முற்றிலும் தடுக்கப்பட்டிருந்தது. ஈமானிய ஆற்றலும் இறை ஞானமெனும் ஒளிமயமான ஆயுதங்களும் தான் அவரிடம் இருந்தன. மேலும் பொறுமையும் உறுதிப்பாடும் களப்பற்ற தன்மையும் அன்பும் நன்றியுணர்வும் விசுவாசமும் இறை ஞானமும் உண்மையான மார்க்கத்தின் அறிவும் அவர்களின் கூர்மையான ஆயுதங்களாக அவரிடம் இருந்தன. அந்த ஆயுதங்களை அவர்கள் மக்களிடம் காட்டி வந்தனர், ஏச்சு பேச்சுக்களை கேட்டு வந்தனர், கொலை மிரட்டலுக்கு ஆளாகினர், காதல் மயக்கத்தில் எல்லாபுறமும் எல்லா வகையான இழிவையும் எதிர்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள். எந்த பாதிப்பை பற்றியும் அவர்கள் எந்த கவலையும் அடையவில்லை. எந்த சோதனையைக் கண்டும் அவர்கள் அஞ்சவில்லை. உலக வாழ்க்கை என்ற அடிப்படையில் பார்த்தால் ஹஸ்ரத் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அப்படி ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. ஏதேனும் ஒன்றுக்கு ஆசைப்பட்டு அவர்கள் தமது உயிரையே ஆபத்தில் போட்டுக் கொள்ளும் அளவிற்கு ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அப்படி என்னதான் இருந்தது? ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. தனது சமுதாயத்தின் நீண்டகால உறுதியான தொடர்பை கூட அவர்கள் முறித்துக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட சமயத்தில் ஹஸ்ரத் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஏழ்மையும் வறுமையும் மற்றும் கடினமான காலகட்டமுமே எஞ்சியிருந்தது. ஆயினும் சஹாபாக்கள் இந்த ஏழ்மையான அந்த நபரின் பின்னால் நின்று கொண்டிருந்தார்கள். உண்மையில் அவர் மகத்துவமிக்க அரசராக இருந்தார். மிக கடினமான காலகட்டத்திலும் இந்த சகாபாக்கள் உண்மையுடனும் நன்றி உணர்வுடனும் விசுவாசத்துடனும் அன்னாரின் கரங்களை பற்றி பிடித்துக் கொண்டார்கள். எதிர்கால வெற்றிகளை பற்றி கற்பனை செய்வது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த சீர்திருத்தவாதியின் உயிர் கூட சில நாட்களில் சென்றுவிடும் என்ற சூழலே அப்போது எஞ்சியிருந்தது. ஆயினும் இந்த சகாபாக்களின் நன்றி உணர்விற்கான அந்த வெளிப்பாடு என்பது அப்படிப்பட்ட கடினமான காலத்தில் ஈமானிய ஆற்றலால் மட்டுமே நிகழ்ந்தது என்றே கூற வேண்டும். மிகவும் தாகித்த ஒருவன் இனிப்பான நீரூற்றின் முன்னால் எப்படி சென்று நிற்பானோ அப்படி சென்று இந்த சகாபாக்கள் ஹஸ்ரத் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் நின்றார்கள். சிருல் கிலாஃபா என்ற நூலில் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாமர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுவானாக, அறிந்து கொள்ளுங்கள், ஹஸ்ரத் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அனைத்து சகாபாக்களும் ஹஸ்ரத் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உடல் உறுப்புகளுக்கு ஒப்பானவர்களாக இருந்தார்கள். அவர்களில் சிலர் ஹஸ்ரத் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களுக்கு ஒப்பானவர்களாக இருந்தார்கள், சிலர் அன்னாரின் காதுகளாக இருந்தார்கள், சிலர் கைகளாக இருந்தார்கள், சிலர் பாதங்களாக இருந்தார்கள். இந்த சகாபாக்கள் என்னென்ன பணிகளை செய்தார்களோ அவை அனைத்தும் அந்த உடல் உறுப்புகளுக்கு ஏற்பவே செய்தனர். அகில உலகங்களுக்குமான இறைவன் மற்றும் ரஹ்மான் ஆகிய இறைவனின் திருப்தியை பெறுவதே இந்த சகாபாக்களின் நோக்கமாக இருந்தது. அல்லாஹ் இந்த ஒளிமயமான நட்சத்திரங்களின் முன்மாதிரிகளின்படி நடந்தவாறு நம்மை அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக ஆக்குவானாக. மேலும் நம்முடைய ஒவ்வொரு அமலும் அல்லாஹுவின் திருப்திக்குரியதாக அமையட்டுமாக. நான் தொழுகைக்கு பிறகு ஒரு ஜனாசா காய்ப் தொழுகை ஒன்றை நடத்துவேன். அது ஹாலந்து நாட்டை சார்ந்த மதிப்பிற்குரிய அரிஷா டிஃபன் தோலர் சாஹிபா அவர்களுடையதாகும். அன்னார் மதிப்பிற்குரிய ஃபஹீம் டிஃபன் தோலர் சாஹிப் அவர்களின் மனைவி ஆவார்கள். அன்னார் பெனின் நாட்டில் வசித்து வந்தார்கள். டிசம்பர் 11 திடீரென இதயம் செயலிழந்ததால் பெனின் நாட்டிலேயே தனது 62 வயதில் வஃத்தாகிவிட்டார்கள். இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். கல்வியை நிறைவு செய்த பிறகு ஒரு துறையில் அன்னார் பணி செய்து வந்தார்கள். 2002 இவருடைய திருமணம் ஹசரத் 4வது கலீஃபத்துல் முஸீ அவர்களின் ஒப்புதலுடன் டச் நாட்டை சார்ந்த ஃபஹீம் தோலர் சாஹிப் அவருடன் நடைபெற்றது. அப்போது மர்ஹூமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை, ஆயினும் ஜமாத்தின் மீது நல்ல ஆர்வம் கொண்டிருந்தார்கள். திருமணத்திற்கு பிறகு ரமலான் மாதத்தில் சோதனை முறையில் நோன்பும் நோற்றார்கள். அன்னாரின் கணவர் டச் நாட்டை சார்ந்தவர் ஆவார், அகமதி ஆவார். அவர் கூறுகின்றார், ஒருமுறை நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம், அப்போது அவர்கள் அழத் தொடங்கிவிட்டார்கள். நான் ஏதோ கடினமாக பேசிவிட்டேன் என நான் எண்ணினேன். ஆனால் பின்னர் மர்ஹூமா என்னிடம் கூறினார்கள், அவர்கள் தனது நிலையை அகமதியத்துடன் ஒப்பிட்டு பார்த்தார்கள். பின்னர் எனக்கும் அகமதியத்திற்கும் இடையே நிறைய இடைவெளி இருக்கின்றது. என்னால் ஒருபோதும் அகமதி முஸ்லீமாக ஆக முடியாது என்று நான் எண்ணி வருந்தினேன். அந்த இழப்பிற்கான உணர்வுதான் எனக்கு அழுகையை வரவழைத்தது என்றும் அன்னார் கூறினார்கள். மதிப்பிற்குரிய ஃபஹீம் சாஹிப் அவர்களுடன் மர்ஹூமா காம்பியா சுற்றுப்பயணத்தில் சென்றார்கள். அங்கு ஜமாத்தின் பணிகளை கண்டார்கள். அது அவர்களின் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் பிறகு ஃபஹீம் சாஹிப் அவர்கள் அவரிடம் பையத் படிவத்தை கொடுத்தார்கள். பைய திருமந்தனைகளை அவர் படித்து பார்த்தார். முதலில் இந்த படிவத்தில் நான் என்னால் ஒருபோதும் கையெழுத்து போட முடியாது என கூறினார். ஆனால் பின்னர் அதை முழுமையாக படித்த பிறகு உடனடியாக மார்ச் 18 2006 பைய செய்து பையத் படிவத்தை பூர்த்தி செய்தார்கள். இவ்வாறு பையத்தின் கடிதத்தை எனக்கு அனுப்பி வைத்தார்கள். கிலாபத்தின் மீது மர்ஹூமாவிற்கு ஆழமான அன்பு இருந்தது. ஜமாத் பணிகளில் தனது கணவருக்கு முழுமையாக ஒத்துழைப்பு நல்கினார்கள். ஆலந்து ஜமாத்தின் பிரஸ் செக்ரட்டரியாகவும் அன்னார் இருந்து வந்தார்கள். மொழியாக்க பணிகளிலும் உதவி செய்து வந்தார்கள். பின்னர் வசிய திட்டத்தை பற்றி அன்னார் அறிந்த போதும் எனது குத்பாவை கேட்டு உடனடியாக வசியத்தும் செய்தார்கள். 2009 மர்ஹூமா தனது கணவருடன் வக்ஃபு செய்து ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் என்ற அமைப்பின் கீழ் பெனின் நாட்டில் செயல்படும் நமது அனாதை இல்லத்தை பராமரிப்பதற்காக மேற்கு ஆப்பிரிக்காவிற்கு சென்று விட்டார்கள். வெளிப்படையில் ஒரு உணர்வு பூர்வமான முடிவாக இருந்தது. ஏனென்றால் மர்ஹூமா நல்ல ஒரு பணியில் இருந்தார். அதனை விட்டுவிட்டுதான் அவர்கள் அங்கு சென்றார்கள். ஹாலந்து நாட்டின் முபல்லிக் இன்சார்ஜ் அவருக்கு புரிய வைப்பதற்கு முயற்சி செய்தார்கள். ஆப்பிரிக்காவின் சூழல் மிக கடினமானதாகும், மன ரீதியாக அவர்கள் ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக அவர்கள் கூறினார்கள். அப்போது மர்ஹூமா கூறினார்கள், முரப்பி சாஹிப், எனக்கு இதையெல்லாம் கூற வேண்டாம், நான் மிகவும் சிந்தித்து பார்த்துதான் இந்த முடிவை எடுத்துள்ளேன். அவர்களின் உறவினர்களும் கூட கூறினார்கள், அகமதியா ஜமாத்தும் மற்ற கம்பெனிகளை போன்ற ஒரு கம்பெனி என்றே கருதினார்கள். எனவே அவர்கள் இந்த கம்பெனி திவாலாகிவிடும், எதுவும் எஞ்சியிருக்காது, அந்நிலையில் நீங்கள் இங்கும் இல்லாமல் அங்கும் இல்லாமல் கடைசியில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று உறவினர்கள் அவரை எச்சரித்தார்கள். அதற்கு மர்ஹூமா தமது உறவினரிடம் இவ்வாறு பதிலளித்தார்கள். அவர்களுக்கு முழுமையான உறுதியான ஈமான் இருந்தது. கூறினார்கள், எங்கள் ஜமாத் ஒன்றும் பிற கம்பெனிகளை போன்ற ஒரு கம்பெனி அல்ல, இது ஒருபோதும் திவாலாக முடியாது, இதை பற்றி சிந்திக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, நான் மரணித்து விட்டாலும் கூட இந்த அநாதை இல்லத்திலேயே நான் அடக்கம் செய்யப்படுவதையே நான் விரும்புகின்றேன் என்றும் பதிலளித்து விட்டார்கள். மர்ஹூமா ஐரோப்பிய சமூகத்தில் வளர்ந்து ஆளாகி இருந்தார்கள், ஆயினும் நல்ல முறையில் செயல்பட்டார்கள், நல்ல பெரிய வேலையிலும் இருந்தார்கள். அவ்வாறு இருந்தும் ஆப்பிரிக்காவில் மிக கடினமான சூழ்நிலையில் மிக சிறப்பாக தனது வக்ஃபை முழுமை செய்தார்கள். மிக பொறுப்புணர்வுடன் தமது கடமையை செய்தார்கள். தொழுகைகளை பேணி வந்தார்கள். அகமதியானதிலிருந்து தொடர்ந்து தவறாமல் தொழுகையை நிறைவேற்றி வந்தார்கள். பின்னர் தஹஜ்ஜுத் தொழுகையையும் பேண ஆரம்பித்தார்கள். ஒருபோதும் தொழுகையை அவர்கள் கைவிட்டதில்லை, மாறாக மற்றவர்களுக்கும் குறித்த நேரத்தில் தொழும்படி அறிவுறுத்தினார்கள். குத்பாவை மிக கவனத்துடனும் ஆர்வத்துடனும் கேட்டு வந்தார்கள். அதில் கூறப்பட்ட அறிவுரைகளை பேணி நடக்க முயற்சி செய்தார்கள். இஸ்லாம் மற்றும் அகமதியத்தின் மீதான அன்னாருக்கு இருந்த அன்பை இதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இஸ்லாம் மற்றும் அகமதியத்தின் மீது முழுமையான முறையில் அமல் செய்யாத மக்களை அவர்கள் பார்த்தவுடன் மிகவும் கவலை அடைந்து விடுவார்கள். அகமதியான பிறகும் கூட இந்த மக்கள் இஸ்லாத்தின் போதனையின்படி செயல்படவில்லையே என வருத்தப்படுவார்கள். திருக்குர்ஆன் தொடர்ந்து ஓதி வந்தார்கள். அதனை மொழியாக்கம் மற்றும் விளக்க உரையுடன் புரிந்து கொள்ள முயற்சி செய்தார்கள். அவர்களுக்கு பிள்ளைகளே கிடையாது. அன்னார் அநாதை இல்லத்தின் இன்சார்ஜாக இருந்தார்கள். எனவே அந்த பிள்ளைகளையே தனது சொந்த பிள்ளைகளாக கருதினார்கள். ஹியூமனிட்டி ஃபர்ஸ்டின் அகமதி யஹியா சாஹிப் கூறுகின்றார்கள், அங்கு ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் நடத்தி வரும் தாருல் இக்ராமே ஜமாத் அனாதை இல்லத்தை காண்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது அங்கு 2 மாதத்திலிருந்து 12 வயது வரையிலான அனாதை குழந்தைகள் இருந்ததை நான் கண்டேன். ஊழியர்கள் இருந்த போதிலும் 2 மாத அனாதை குழந்தைகளை அன்னாரின் மடியில் எப்போதும் நான் பார்த்து வந்தேன். ஒரு குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லாமல் ஆகிவிட்டால் மிகவும் கவலைக்கு ஆளாகிவிடுவார்கள். மருந்து மற்றும் உணவிற்கான ஏற்பாடுகளை உடனே செய்வார்கள். குழந்தையின் கல்வி அறிக்கையில் கவனமூட்டப்பட வேண்டிய விஷயம் எதுவும் எஞ்சியிருந்தால் சிறந்த வழிமுறைகளில் அதனை சரி செய்வதற்கு மிகவும் கவலைப்படுவார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், நான் தனிப்பட்ட உதவிக்கான தேவை ஏதும் உள்ளதா என்று கேட்கும் போதெல்லாம் அவர்கள் எப்போதும் நாங்கள் வக்ஃப் செய்திருக்கின்றோம், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அல்லாஹ்வுக்கு நாங்கள் மிகவும் நன்றி செலுத்துகின்றோம், அவன் எங்களுக்கு இந்த பாக்கியத்தை வழங்கி இருக்கின்றான், அனாதை பிள்ளைகளுக்கு தொண்டாற்றுவதற்கான பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, நாங்கள் இதில் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளோம் என்று பதிலளிப்பார்கள். நீங்கள் எங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஆயினும் அனாதை இல்லத்தின் ஏற்பாடு ரீதியிலான ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் எங்களுக்கு அது பற்றி கவனமூட்டுவார்கள் என்று அன்னார் கூறுகின்றார்கள். அதே போன்று ஹியூமனிட்டி ஃபர்ஸ்ட் சேர்மன் அத்துகர் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், மர்ஹூமாவின் கணவர் ஃபஹீம் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், ஆரம்பம் முதலே அவர்களுக்கு லாட்டரி சீட்டு விளையாடுவதில் ஆர்வம் இருந்தது. ஐரோப்பாவில் லாட்டரி விளையாடுவதற்கான ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் அவர்களுக்கு இஸ்லாத்தில் இதற்கு தடை உள்ளது என்று சொல்லப்பட்டவுடன் அதை கைவிட்டு விட்டார்கள். லாட்டரியில் செலவழித்தது வந்த பணத்தை வாரம் வாரம் பள்ளிவாசலில் கொடுக்க தொடங்கினார்கள். அன்னார் கூறினார்கள், நான் சுற்றுப்பயணத்தின் போது அவர்களை சந்தித்து அறிக்கையை பெறுவேன். மிகவும் சம்பவங்களை செவியுற்று மிகவும் உணர்ச்சிவசப்பட்டு வந்தார்கள். உள்ளூர் வாசிகளிடம் மிகவும் அன்புடனும் நேசத்துடனும் பழகி வந்தார்கள். அதே அன்பின் காரணமாக அவர்கள் வசித்து வந்த அந்த தெரு முகல்லா வாசிகள் அவர்களை அன்புடன் அம்மா அம்மா என கூறி அழைத்து வந்தார்கள். அன்னாரிடம் ஆலோசனைகளையும் பெற்று வந்தார்கள். பெனின் நாட்டின் அமீர் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், போர்த்தோரோவா ரீஜனின் தனது சந்தாவை பற்றி கருத்தில் கொண்டு வந்தார்கள். தவறாமல் சந்தா கொடுத்து வந்தார்கள். முபல்லிக் சாஹிபிடம் கூறினார்கள், நீங்கள் இங்கு வந்து சந்தா பெற்று செல்லுங்கள் என்று 2-3 முறை கூறினார்கள். எப்போது முதலில் வசியத் சந்தாவையே செலுத்துவார்கள். நான் பைத்துல் ஃபுத்து பள்ளிவாசலில் விரிவாக்கம் தொடர்பான திட்டம் ஒன்றை சமீபத்தில் அறிவித்திருந்தேன். அதிலும் அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் பங்கு பெற்றிருந்தார்கள். அகமதியா தாருல் இக்ராம் அனாதை இல்லத்தில் மிக ஆர்வத்துடனும் நேசத்துடனும் பற்றுடனும் பணியாற்றி வந்தார்கள். பால்குடி கை குழந்தைகளை எப்போதும் சுமந்து வந்தார்கள். எப்போதும் அந்த பிள்ளைகளை கருத்தில் கொண்டு வந்தார்கள். அன்னாரின் மரணத்திற்கு பிறகு தாருல் இக்ராமின் பிள்ளைகள் இப்போதுதான் உண்மையிலேயே அனாதை ஆகியுள்ளார்கள் என நான் கருதுகின்றேன். அல்லாஹ் அவர்களின் தர்ஜாத்துகளை உயர்த்துவானாக. அவர்களுடன் கருணையுடன் அல்லாஹ் நடந்து கொள்வானாக. அன்னாருக்கு பாவ மன்னிப்பை வழங்குவானாக. அன்னாரை போன்ற நன்றி உணர்வுள்ள வக்ஃபின் உயிரோட்டத்தை உணர்ந்த மக்களை அல்லாஹ் ஜமாத்திற்கு எப்பொழுதும் வழங்கி கொண்டே இருப்பானாக.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு وَنُؤْمِنُ بِهِ وَنَتَوَكَّلُ عَلَيْهِ وَنَعُوذُ بِاللَّهِ مِنْ شُرُورِ أَنْفُسِنَا وَمِنْ سَيِّئَاتِ أَعْمَالِنَا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر